அகசியனும் தன் தாயின் கருவிலே அவர்கள் தன்னை காட்டு விலங்குகளும் காத்துக்கொள்ளும் உணர்வுகள் நஞ்சின் வேக துடிப்பும் சூரியனை வணங்கி வந்த அந்த உணர்வின் தொடர் இவளுக்குள் விளைந்து அதன் தொடர் வரிசையில்தான் இவர்களுக்கு அந்த பிஞ்சு உள்ளத்திலிருந்து அவன் வளர வளர விண்ணுலக ஆற்றலும் இவனுக்குள் தெளிவாக தெரிந்து அந்த உணர்வின் தன்னை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் நிலைத்துக் கொண்டுள்ளான் அகசியன். அவனென்று உமிழ்த்திய உணர்வின் தன்மை இன்று நம் பூமியிலே பரவி கிடப்பதைதான் அவருடைய சந்தர்ப்பம் தாய் கருவிலே பூர்வ புண்ணியமா வந்தது. அதே சமயம் இங்கு வியாசகனோ மீன்பிடித்து தன் மற்ற உயிரினங்களை கொன்று புசிக்கும் நிலை பெற்றவன். ஆக கொன்று புசித்து அவன் அதை விற்று ஆக அவன் பல நிலைகள் பல உயிரினங்களை கொன்று அவன் வாழ்க்கைக்காக வேண்டி பல தவறுகளை செய்தே வாழ்ந்தவன் அவன். ஆனால் வாழ்ந்தாலும் நாம் எப்படி தரைவாழ் மக்களின் மனிதன் உயர்வாக இருக்கின்றானோ மீன் இனங்களிலேயே மனித இனத்தை போன்ற அறிவின் வளர்ச்சி பெற்றது டால்வின் என்று நாம் சொல்லுகின்றமே இதை போல இன்று விஞ்ஞானிகள் பெயர் வைத்தது. ஆக மனித உணர்வை ஒத்த நிலைகளில் ஆக மனிதன் இயற்கை ஏர்வை அதந்து மனிதன் என்ற நிலைகளில் பரிவுடன் அது கவனிக்கும் நிலைகள் பெற்றது. இன்று டால்வின் மீன் வளரும் பகுதியில் ஒரு குழந்தையை வீசி எறிந்துவிட்டால் அந்த குழந்தை இந்த மீன்களையே காத்து வரும், அது இது விழுங்காது. இதை போல மனிதன் அங்கு தவழ்ந்து விட்டால் அவனை கரை சீட்டு விடும். உதவி செய்யும் பண்பு அந்த மீன் இனங்களுக்கு உண்டு. இதை போன்று அந்த 4000 ஆண்டுகளுக்கு முன் அவன் மீனவனாக இருந்து அதனின் நிலைகள் அவன் மீன்பிடிக்க கடலிலே செல்லும் போது அன்று புயலில் சிக்கி அந்த கடலிலே அவன் வீழ்ந்துடுகிறான். அவன் சென்று கண்ட அந்த கட்டுமரத்தை அவன் பிடித்துக் கொண்டு தத்தடித்துக் கொண்டுள்ளான். இந்த சமயம் அங்கு எந்த மீன் இனங்களை கொண்டு புசித்தானோ இந்த டால்பின் மீன் என்ற நிலை இவனை கரை சேர்த்து விடுகின்றது. அப்போ இவன் அதிலிருந்து தன் உடலை மீட்டுக் கொள்கின்றான். அப்போதுதான் அவனுடைய சிந்தனை இந்த மீன் இனத்தின் மேல் வருகின்றது. நாம் எதை கொன்று புசித்தோமோ அதை காத்து நம்மை ரட்சித்தது என்ற நிலைகளை அவன் சிந்திக்கின்றான். அப்போது இவனுக்குள் செய்யும் தவறின் நிலைகளை மறந்து அது எப்படி தன்னை காத்ததோ என்ற நிலைகள் எண்ணத்தை கொண்டு இதை போன்று அவன் சூரியனை வணங்கி வரப்படும்போதான் சூரியனின் காந்த புலன் அறிவுகள் சுழல் கொண்டு வரும்போது அதை கடவுளாக அக்காலங்களில் வணங்கி வந்த காலம் அவன் இதே எண்ணத்தை தனக்குள் இந்த இதை காத்திட்ட உணர்வை தனக்குள் இந்த நினை கொண்டு விண்ணை நோக்கி பார்க்கும்போதுதான் கதிரவனின் உணர்வின் தன்மை இவனுக்குள் இயக்கப்படும் போது தன் அறிவாக விண்ணுலக ஆற்றலை சூரியன் பிறப்பின் தன்மையை அவன் அகசியனால் வெளியிடப்பட்டு அவனால் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை இவனில் சிக்குகின்றது. ஏனென்றால் தனக்குள் தீமையை மறந்து தான் தீமை செய்ததிலிருந்து தன்னை காத்தது என்ற இன்னொரு உயிரணவை எண்ணி அதை காத்தது என்று கடவுள் என்ற நிலைகளில் அவன் விண்ணை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அந்த சூரியனின் காந்த உணர்வுகள் இவனின் ஈர்ப்பில் சிக்கப்பட்டு அப்போதான் அவன் எழுதுகின்றான். மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பாற்கடலிலே கரைந்தான் நாராயணன் என்ற நிலைகளை சூரியன் இதை போல ஒரு விஷத்தின் தன்மை கொண்ட அணுவின் தன்மை கொண்டு தொடர்ச்சியாக மற்றொன்றை நிலைகளை அணுக்களின் தன்மையை தனக்குள் சுழலச் செய்து ஒரு மலையாக உருவாக்கினான் என்றுதான் வாசுகி. சுழலும் வேகத்தில் இந்த விஷத்தால் தாக்கப்பட்டு அந்த சுழலும் தன்மை அடைகின்றது. அதே சமயம் சுழலும் நிலைகள் கொண்டு விண்ணிலே தான் கவர்ந்து கொண்ட நிலைகளெல்லாம் இது தாவர இனங்களாக உருவாக்கின்றது. அதான் வாசுகி தான் சுவாசித்த இந்த விஷம்தான் இந்த கோளவே நமது பூமியவே சுழலச் செய்கின்றது என்ற நிலையை தெல்ல தெளிவாக மேரு என்ற மலையை மத்தாக வைத்து நம்ம பூமி அணுக்களாக சேர்த்து வரும் மலையானது நமது பூமி. ஆனால் அதே சமயம் விஷத்தின் தோல் காந்த புலனால் சுழலும் தன்மை பெற்றது என்று வாசி சுழலும் தன்மையில் அது தான் சுவாசித்த உணர்வுகள் அந்த பேரண்டத்தில் தான் கவர்ந்த உணர்வுகள் அனைத்தும் அது தனக்குள் கடைந்து பார்க்கடலே கடைந்து கரண்டவற்றில் அது எவை எவை விழுங்கியதோ அந்த உணர்வுகள் அனைத்தும் அது விழுங்கிய தரத்திற்கொப்ப மாடாகவும் ஆடாகவும் மனிதனாகவும் எவ்வாறு பிறந்தது என்ற நிலையை அங்கு தெளிவாக அவன் எடுத்துரைக்கின்றான் வியாசகன். ஆகவே அன்று அகசினால் கண்டுணர்ந்த உணர்வுகள் இவன் சந்தர்ப்பத்தான் நுகர்ந்து வந்த பின் அகசினால் நம்ம சாஸ்திரங்களாக காட்டப்பட்ட ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் இவையெல்லாம் தெளிவு. அது ஐதீகம் என்ற நிலையில் அதை காணும் நிலையை மறந்திருக்கின்றோம். ஆகவே இதை போல அவன் கண்டுணர்ந்த நிலைதான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை கயிறாக வைத்து என்று அவனுள் விளைய வைத்த உணர்வின் தன்மையை இது வெளிப்படும் போது சூரியன் காந்த சக்தியால் இது கவர்கின்றது. அவன் வெளிப்படுத்திய உணர்வைதான் பிருகு அத்திரி என்ற விஜந்தகர் என்ற இப்படி ஏழு பேர் அவர் வெளியிட்ட உணர்வினை அவன் விண்ணின் நட்சத்திர ஒளியை காணும் போது அது தனி பிரிவாக எடுத்தான் பிருகு. அதே போல அத்திரி தான் உணர்வின் தன்மை ஒன்றி ஒன்றுடன் ஒன்று இணைத்திடும் நிலைகள் கொண்டு அது எப்படி இயக்குகிறது என்ற நிலைதான் அத்திரி என்று அவர்கள் பேசின. பிருகு என்று தன் உணர்வின் எண்ணங்களை தனக்குள் எண்ணத்தால் ஒளி அலைகளாக பாய்ச்சினான் என்று இப்படி ஏழு பேர் அந்த வியாசகன் அவன் எழுதினான். அவன் வெளிப்படுத்தியது இவர்கள் ஏழு பேர் எழுதினது. அதனால்தான் இந்த பூமியின் சரித்திரத்தில் உயிரின் இயக்கமும் உணர்வின் உரையிடமான சிவமும் என்ற இந்த உணர்வின் தன்மையை அவர்கள் பிரித்து இந்த உணர்வின் தன்மையை வெளிப்படுத்திய நிலைகள் தான் சப்த ரிஷிகள் என்று இவர்கள் சொல்வார்கள். மகாபாரதத்திற்கு சிஷித்தவர்கள் இவர்கள் என்று அந்த ஏழு பேருடைய பெயர்களை வைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியிட்ட இந்த உணர்வின் தன்மையை தனித்தன்மையாக பிரித்தார்கள். ஏனென்றால் இவர்கள் ரிஷி, ஆனால் முதலில் உண்மை கண்டு உணர்ந்தார் பகவான். ஆக பரவி கெடுப்பதை அவனால் பார்க்க முடியாது. அவனை பகவான் என்று பிரித்து விட்டார்கள். இவர்கள் சிஷித்தவர்கள் ரிஷி என்று வைத்து விட்டார்கள். ஆக அதே சமயம் மீனவன் என்ற நிலையில் அவன் மீசன் என்றும் அவன் ரிஷி என்ற நிலையில் ஆவதற்கு தகுதியற்றவன். ஆக அவன் பார்வையால் அனைத்தும் அறிந்து கொண்டவன் என்ற நிலைகள் இப்படித்தான் அவர்கள் பிரித்து கண்டுணர்ந்த நிலைகளை சாஸ்திரங்களாக மாற்றப்பட்டு ஆக இன்று அரசு நிலைகளுக்கு அது கொண்டு செல்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டால் காலத்தால் ஒவ்வொரு நிலைகளும் இந்த மனிதன் தன் ஆசைக்கு சில உண்மையுடைய நிலைகளை மறைத்து பிறருக்கு கிடைக்காத நிலைகள் எவ்வாறு செய்தான் என்று அவ்வாறு செய்தாலும் பிருகு தனது விண்வெளியின் ஆற்றலின் இன்று நட்சத்திரத்தின் சக்தியை அவனுக்குள் கவர்ந்தாலும் அதனை கொண்டு அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை அடக்கினான். ஆனால் அந்த மற்ற சாம்ராஜ்யங்களுக்கு தன் எண்ண ஒளிப்பாய்ச்சி மற்ற நாடுகளை அடிமைப்படுத்திய வந்தார். ஏனென்றால் பிறருடைய எண்ணங்களை மாற்றி இவனுடைய மந்திர ஒளிகளாக மாற்றப்பட்டு அதனை உணர்வின் தன்மையாக செயல்படும் போது ஆக நட்சத்திரங்கள் இயக்கும் நிலைகள் எதிர்மறையான ஒளிகளை எடுத்து அதை அடக்கி தனக்குள் அடக்கும் நிலையும் இதே போல ஒரு உயிரின் தன்மை ஒரு நட்சத்திரத்தின் இயக்கமாக இருப்பினும் இதை எண்ணத்தால் இவனை பாய்ச்சி அந்த உயிரின் தன்மையை தனக்குள் கவர்ந்து அந்த உணர்வின் அலைகளை தன் எண்ண ஒளியால் எவ்வாறு பரப்பி ஒரு நாட்டினை அடைக்கிறான் என்று மறைமுகமாக சொல்லுகின்றேன். நான் நேரடியாக உங்களுக்கு சொல்ல தயாரா இல்லை. காரணம் பொருளை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மூளைக்கை கொண்டால் தவறு செய்யும் நிலையே இங்கே வரும். ஆகினால் அது உங்களுக்கு தேவையில்லை. அறிந்து வளர்ந்த நிலைகளை நீங்கள் அறிந்து கொண்டால் பொருள் என்ற நிலையைத்தான் இதை சொல்லுகின்றேன். ஆகவே இதை போல ஆனாலும் பிருகு அவனுடைய கடும் தவத்தால் மற்ற நாட்டினை தன் ஒளியின் தன்மையை தனக்குள் மந்தர் ஒளியாக மாற்றப்பட்டு ஓர் உயிரினம் அது ஒரு நட்சத்திரம் தான். ஆக 27 நட்சத்திரத்தில் அமைத்து அந்த உயிரினங்களாக தோன்றினும் அவனில் விளைந்த உணர்வுகள் தன் எண்ணத்தில் வலுகொண்டு அந்த மனிதனை அடக்கும் நிலைகள் தான். இந்த உணர்வும் உருக்கச் சேர்த்து நட்சத்திர இயல்பில் கொண்டு இன்று நாம் எப்படி விஞ்ஞானிகள் உணர்வின் தன்மை மண்ணுக்குள் மறைந்த இந்த உணர்வின் தன்மையை ஆக மின்னணு வீசும் போது அதனுடைய நிலைகளை இவன் கவர்ந்து கொண்ட காந்த புலனால் எதிர்மறையான நிலைகள் இருக்கும் போது இதனுடைய ரேசர் இயக்கம் என்ற நிலைகளை இன்று விஞ்ஞானி வைத்தது போல அன்று மெய்ஞானி என்ற நிலைகள் காட்டிய உணர்வை பிருகு இவனுடைய நிலைகள் தவறான உணர்வின் அலைகளை அவன் பாய்ச்சி அவன் சாம்ராஜ்யத்தை தான் உலகை அடக்கி ஆள வேண்டும் என்ற மமதை கொண்டான் அன்று. ஆனால் அவனும் ஒரு ரிஷிதான். எனக்குள் தனக்குள் சிஷித்துக் கொண்ட நிலைகள் கொண்டு எதையுமே என்னால் சிஷிக்க முடியும் என்ற அகந்தையில் அவன் வாழ்ந்த காலம் இது. ஆகவே அவனுக்குள் விளைந்த இந்த உணர்வுகள் அது பரவிய பின் அவனுக்குள் பிறந்த மக்கள்தான் பார்கவன் பிரபாகரன் என்ற இருவரும் தோன்றி இவருக்குள் சாம்ராஜ்யத்தை பிரிப்பதற்கு போர் முறை வந்து தன் தந்தையே கொண்டு குசிக்கின்றனர். எதை உலகை அடக்க வேண்டும் என்றானோ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் விளைந்த இந்த குழந்தைகள் இவன் காட்டிய மந்திர ஒளிகொண்டு இவனை செயலற்றவனாக்கி ஆக தன் சாம்பராஜ்யத்தை பிடிக்க தன் தந்தை இருவருமே மோதலாகி அவன் கற்றுணர்ந்த உணர்வு இவனை ஏவலாக்கி அவனை கொன்று புசித்து இவனின் நிலைகள் பிறந்தார்கள். இதெல்லாம் இந்த பிருகுடைய சரித்திரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும். ஏனென்றால் இதை அன்று பிறகு அவன் எதை கவர்ந்தான் உலக ஆட்சிப்புரிய அந்த வியாசகன் தத்துவத்தை இவன் எழுதினாலும் தனக்கு சுயநலங்களுக்காக எடுத்துக்கொண்ட உணர்வின் நிலையும் இதை போல அத்திரி எடுத்துக்கொண்ட நிலையும் விஜந்தகர் எவ்வாறு எடுத்துக்கொண்டார் என்ற நிலையும் ஒவ்வொன்றும் எடுத்து விளக்கினார். இதை போன்ற நிலைகள் அந்த வியாசகனானாலும் அவனை மீசன் என்றே சொன்னார்கள். அவன் உலக காவிய படைப்பை அவன் எடுத்துக்கொண்டாலும் அவனை மீசன் என்ற நிலைகள் கொண்டு சிறு காவிய கதவியை அவர்கள் தீமையின் நிலைகள் கொண்டு அந்த மீசனுக்கு இடமில்லாது அது பிரித்து காட்டும் காவியமாக இவர்கள் சாஸ்திரத்தில் எழுதி வைத்தார்கள். ஏனென்றால் ஒரு அரசர்கள் போர் முறைக்கு செல்லும் போது போரை முறைக்கு திரும்பி வரும்போது தன் மனைவின் இயக்கம் கொண்டு அதிலே கழிந்து விந்து அந்த கடலிலே விழுக அது ஒரு மீன் எடுத்து விழுங்க அந்த விழுங்கிய மீனின் தன்மை கொண்டு அதற்குள் கற்புற அதே சமயத்தில் மீனவர்கள் அதை பிடிக்க அதை அறுத்து பார்க்கும்போது அதில் அழகான ஒரு பெண் குழந்தை இருந்தது என்று இப்படி கதையை எடுத்துக்கின்றார்கள். ஆக ஒரு அரசனின் விந்திலிருந்து விழுந்த ஒரு மீன் விழுங்கிய நிலைகள் கொண்டு அந்த பெண் அழகான பழங்கள் வந்தது என்று இவர்கள் காவியத்தை பிணைகின்றார்கள். பின் அதை அடுத்த பின் அந்த குழந்தை எடுத்து அந்த மீனவன் வளர்த்து வரும்போது இன்னொரு அரசன் அந்த அழகி கண்டு அவன் ரசித்து அதை எப்படியும் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஏங்கினான். இதெல்லாம் நல்ல எப்படி கட்டுக்கதையை வைத்துள்ளார்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த உண்மையின் உணர்வை காலத்தால் மறைக்கப்பட்டு நாம் மறைத்ததை தான் நாம் எடுத்துக்கொண்டு சிறமையில் வைத்து நாம் ஆடுகிறோம். ஆகினாலே இதை அப்படி கட்டுக்கதையாக கட்டிவிட்டதை நீங்க படிக்கலாம். இதை அந்த சாஸ்திரங்களில் வந்ததே நீங்க ஒவ்வொரு இதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு காஞ்சி வீடாதிபதியால் வெளியிடும் புஸ்தகங்களில் வெளியிட்டதாக என் குருநாதர் சொன்ன ஞாபகம். அதில் அவர்கள் வெளியிட்ட புஸ்தகங்களில் பார்த்தாலே இது தெரியும். குருநாதர் இதை சொல்லி என்ன புஸ்தகத்தில் வெளியிடாமல் நான் எங்க படிக்கிறாப்பில் இவர்கள் இப்படி திரித்து கொண்டு அந்த உண்மையுடைய நிலை அதை காட்டிய பின் அதை பின்தொடர்ந்து இவர்கள் ஏதாவது எந்த நிலையை வெளியிட்டிருக்கார் என்று காட்டச்சு அது படிச்சு சொன்னால் இன்னும் தேடி பார்க்கிறேன். ஆனால் சிலர் வந்து படிச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிற வகையில் ஒரு மங்குள நாராயணசாமி செஞ்சிட்டாரு. அவர் வாங்கின புஸ்தகத்தில் அவர் தேடி பிடிச்சி எப்படியா வந்து படிச்சு கொண்டுட்டார் பார்த்தோன்னு நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு சாமி அப்படின்னார். அது குருநாதர் நாம சொன்னதை இதை எடுத்து நம்மளுக்கு புஸ்தத்தை தேடி என்னென்ன புஸ்தகம் நம்மளுக்கு அவர் சொன்ன புஸ்தத்தை சொன்னேன். நாம தேடி வாங்கி படிக்கிறதுக்கு யோகியதை இல்லையா, அதனால அவர்கிட்ட சொன்னா வாங்கி அவர் படிச்சு போட்டேன் என்று சொன்னார். அப்புறம் ஆக இதை போல அவர் எழுதிய நிலைகள் கொண்டு ஆக அந்த அரசன் இதுக்கு அந்த அரச சட்ட பிரகாரம் அவருக்கு அரசனுக்கு குழந்தைகள் உண்டு. அந்த குழந்தைகள் இருக்கிறது என்றால் இவர்கள் திருமணம் செய்ய முடியாது. அந்த குழந்தைய சன்னியாசம் வாங்க வேண்டும். அப்படி சன்னியாசம் வாங்கிட்டு இவர் மறுமணம் புரிந்து கொள்ளலாம் அப்படி என்று சொன்னேன். அந்த மகன் தன்னுடைய மகனுக்கு சன்னியாசத்தை வாங்க சொல்லி அவனுக்கு என்ற சாம்ராஜ்யத்தையும் கொஞ்சம் பங்கு எடுத்து விட்டார். அதன் பின் அந்த அரசு சபையில் அரசன் இவன் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்கின்றார்கள். அதன் பின் தூதுவரை அனுப்புகின்றார் யாரிடம், இந்த மீனவரிடம். உன்னுடைய பெண்ணை இந்த அரசன் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் என்று அழைத்து வருகின்றார்கள். நான் ஒரு நீசனாச்சு, அரச சபையில் கூட என்னை கொண்டு விடுவார்கள், நான் நீசனாயிட்டேன், நான் எப்படி இங்கே அழக வர முடியும்? இல்லை, அதற்கு அரசன் கூப்பிடுகிறான், நீங்க பதில் சொல்லுங்கள் என்று. அப்போதுதான் அரசன் அங்கு இருக்கக்கூடிய மந்திரி சொல்லுகின்றான், உன்னுடைய குழந்தை அல்ல, நீ மீனிலிருந்து அறுக்கும் போது வந்ததுதான் ஒரு அரச புத்திரனுடைய அவருடைய இந்திரியம்தான் கடலில் விழுந்து அந்த மீன் விழுங்கி அதிலே உருவானதான் அரசகுமாரி. ஆகையினால் இந்த சாட்சியத்தை நாம் உணர்வதற்காக இதை நாங்கள் அறிந்தேதான் உள்ளோம். ஆகையினால் அரசன் இதை அவனுடைய மகனை சன்னியாசம் வாங்க செய்து கொண்டான். உன்னிடத்தில் காலத்தால் வளர்ந்த இந்த நீஷம் நீங்க காசி கங்கை கரையிலே இன்று பெரிய தபயோகி அங்கு இருக்கின்றான் ரிஷி, அவனுடைய யாகத்தில் அங்கே சென்று அந்த யாக மூட்டத்திற்குள் இருந்தால் இதை செய்யும் இந்த தோஷம் அந்த பெண்ணுக்கு நீங்கிவிடும் என்று. ஆக இதை போல அதை நீக்கிவிட்டுதான் திருமணம் செய்கின்றோம். இப்போ உனக்கு உனக்கு நம்பிக்கை வருகின்றதா? ஆக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆகினால் நீ அழைத்து செல் என்று அந்த பரிவாரத்துடன் அங்கு அழைத்து சென்று கங்கைக்கரையில் இருக்கக்கூடிய முனிவர் யாகத்தையும் மூட்டி யாகத்தை செய்கின்றார். அப்போது யாகம் மூட்டத்திற்குள் இதனுடைய அழகை கண்டு ரசித்து யாகம் முனிவரோ இதை அதை கவர்ந்து விட்டான். பின் அதை கவர்ந்த பின் அதிலே சேர்க்கையில ஏற்பட்டதுதான் வியாசகன். நீ இதெல்லாம் படிச்சு பார்த்தா அப்புறம் இருக்கிறதெல்லாம் முட்டாள எழுதி போட்டிருக்கிறான். இது நம்ம குருநாதரும் பிராமணன் தான், அவர் பிராமண குலத்தில் தான் ஈஸ்வரப்பட்டாங்கிறது அது வந்து அந்த உண்மையை போறான்னு சொல்லுகின்றார். அப்போ இதே போல நீ எடுத்துப்பார், இது எவ்வளவு அழகாக சித்தரித்திருக்கிறார் என்று. ஆக அந்த ஞானிகள் கண்டுணர்ந்தாலும் இவன் மதத்தின் அடிப்படையில் பல இனத்தின் நிலைகள் பிரிக்கப்பட்டு அரசாட்சி புரியும் நிலையில் மக்களை தனக்குள் அடிமைப்படுத்தும் முறைகளைத்தான் கையாண்டார். இந்த உடலின் இச்சைக்குத்தான் செயற்படுகின்றான். இதிலே வந்ததுதான் அதிலே வந்த உணர்வின் தன்மை வேதங்கள் நான்காக பிரிக்கப்பட்டு இதிலே ஓ தாவர எனும் ஒரு வேப்பமரம் இருக்கின்ற வலுகொண்டது. மற்ற எளிமையான நிலைகள் இது கவர்ந்து கொண்டால் இது அதர்ம வேதம், இதை அதை கவர்ந்து கொண்டு அது கொன்று விழுங்கியது என்று பொருள். இதை போல அதாவது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அகரண வேதம், ஒரு பொருளின் நிலைகள் ஒன்று இணைக்கப்படும் போது அதை ஒன்று விழுங்கி நாதத்தின் சுருதிகள் மாறுகின்றது. அவருடைய இனப்பேர்க்கம், இணை சேர்க்கை, இணை உருவாக்கம் என்ற நிலைகளில் இந்த வேதங்களில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதைதான் இயற்கையின் விளைவின் தன்மை வரப்படும் போது அகரவண வேதத்தை இவர்கள் தனியாக பிரித்து, இப்போ ஒரு ஒரு புலி ஒரு மானின் தன்னை பார்க்கப்படும் போது அவனுடைய வேக துடிப்புகள் மான் பார்த்த பின் நடுங்க வைக்கின்றது. ஆக இது அவரண வேதத்தை சேர்ந்தது. இந்த புலியின் உணர்வின் தன்மை இதற்குள் பட்ட பின் மானின் உணர்வின் தன்மை இது அவனுடைய செயலற்றதாக இது விழுங்கி விடுகின்றது. ஆக அந்த மானின் உணர்வுகள் இயங்காது, அதை அகன்று வந்த பின் இந்த புலியின் உணர்வுக்குள் கவர் கொண்ட பின் தன் இனமாக சேர்த்து அதனின் உயிரை தன் இனமாக வளர்க்கின்றது. இது கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதான் இது அவரண வேதம் என்ற நிலைகள். ஒரு உணர்வின் தன்மை ஒன்றை குறித்து உணவால் மாற்றப்பட்டு இது வளர்ந்த பின் இந்த உயிருடன் இணைந்த பின் இதை கொண்டு அதனை இணைத்துக் கொண்ட விழுங்கிய உணர்வின் தன்மை கொண்டு எவ்வாறு ரூபங்கள் ஆகிறது என்ற நிலை அவரண வேதம். ஏனென்றால் இன்று வேத சாஸ்திரிகள் இவங்க படித்திருக்கலாம், ஆனால் வேதத்தின் நுண்ணிய நிலைகளைக் கொண்டு அன்று மெய்ஞானி சித்தரித்தானே அதனுடைய உண்மை பொருளை இன்று காணாது. அவரண வேதம் என்ற நிலைகளில் இன்று நாம் யாக கோயில்களில் இன்றைக்கு யாகத்துக்கு தெய்வத்துக்கு நாம் செய்து பல கோயில்களை இன்று கடவுளுக்கு இவர்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சக்தி ஊட்டுகின்றார்கள். யாக வேலிகளை நாம் பரப்பப்படும் போது அந்த மந்திரங்களை சொன்னபின் இந்த தெய்வத்துக்கு சக்தி ஊட்டப்போகிறோம் என்ற நிலைகளில் 40 நாளோ 48 நாளோ இந்த மந்திரங்களை ஓதுகின்றார்கள். அந்த தெய்வத்துக்காக நாம் பல பேர் பொருள்களை இட்டு அவர்கள் சொல்லும் மந்திரங்களும் யாகத்தில் போடும் பல மனங்களும் இவையெல்லாம் சேர்த்து அன்றைய அவர்கள் சொன்னது போன்ற சோம பானம் இதை போல ஒரு உணர்வை சாஸ்திர ஐதீகத்திற்காக ஊற்றுவார்கள். ஆக இதை போல அவர்கள் சொல்லும் மந்திரங்கள் நாம் கேட்டுணர்ந்தால் இதற்கு பேர் வசியம். யாகங்கள் நாம் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தெய்வங்களுக்கு சக்தி செருகேற்றுகிறார் என்றால் இதை போல சொல்லும் போது நாம் மனிதன் இந்த தெய்வத்திற்கு இந்த நிலைகள் செய்யும் காவியங்களை தீட்டுகின்றார்கள், இந்த மந்திரத்தை சொல்லுகின்றார்கள், நாம் கேட்டறிகின்றோம். பின் நம்முடைய உயிர் அவர் சொல்லுவதெல்லாம் கேட்டறிகின்றது. 7 பேர் அதாவது ஒரு மந்திரத்தை சொன்ன பின் வாத்தியங்கள் இசைகள் மாறும். ஆக ஒன்று கொட்டுவாங்க. ஒவ்வொரு மேளத்திற்கும் ஒவ்வொரு விதமான நாதங்கள் உண்டு. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான நாதங்களை வாசிப்பார்கள். இந்த இடத்துல கற்பனைசாமி மாடசாமி இப்படி அடிச்சாப்புறம் உங்களை அறியாமலே ஆட்ட பிடிச்சிடும். இந்த உணர்வின் தன்மை எது பதிவு செய்ததோ இதை பதிவு கொண்ட பின் அதே ஆட்டத்தை அடிச்சா உரிமை கொட்டு அடிச்சா நீங்க தன்னால் ஆளாத அப்பையெல்லாம் ஆட ஆரம்பித்துவிடும். இதெல்லாம் சுருதிகள் மந்திரத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாம் சிலது சொல்லக்கூடாதே, சிலது சொல்லுகின்றேன். யாக வேலியினால் வரக்கூடிய தீமைகளும் நன்மைகளும் இதுதான். ஏனென்றால் இதை புரிந்து கொண்டால் இதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் யாகத்தை செய்து தெய்வத்துக்கு நைவேத்தியம் கூட்டி அதன் வழியிலே நாம் சக்தி பெறுவது மந்திரோலி. மந்திரம் இல்லாத மதங்கள் இல்லை. மந்திரம் இல்லாத சட்டமேற்றும் ஒவ்வொரு மந்திரத்தை உருவாக்கிதான் உருவத்தின் தன்மை கொண்டு ஒவ்வொரு கோயில்களுக்கும் சில நிலைகளை செய்கின்றார்கள். ஆகவே இதை போல எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நாம் கேட்டறியும் போது அந்த நார்தங்கள் சுருதிகள் அவர்கள் சொல்லும் வாக்கியங்கள் இந்த தெய்வம் என்னது செய்யும் என்று முதலில் பறைசாற்றி இந்த தெய்வ குணங்களை சித்தரித்து அது நம்மளுக்கு வாடி வழங்கும் என்று ஆசையை ஊட்டி அதனின் நிலைகள் இவர் ஓதும் மந்திரத்தை நாம் செவிகொண்டு பார்க்கப்படும் போது ஒளி அலைகள் நமக்குள் பதிவாகின்றது. ஆக அவர்கள் சொல்லும் உணர்வும் போது நமக்குள் நல்ல குணத்தில் யாதரண வேதம் நமக்குள் பதிய செய்கின்றார்கள். எப்படி ஒரு வேப்பமரம் ஒரு ரோஜாப்பின் தன்னை அது கண்டப்பின் அஞ்சு ஓடினாலும் ஒரு விஷச்செடிக்குள் இந்த ரோஜாப்பின் நறுமணம் அந்த விஷச்செடியிலிருந்து உமிழ்த்தும் அந்த அறைக்குள் புகுந்த பின் தாங்காது, சுழலின் தன்மை அடையும். பின் சுழற்சியின் தன்மை ரோஜாப்பு தாங்காது, அது நறுமணம் கொண்டதும் ஒரு விஷத்தின் தன்மை கொண்டு இதை தாக்கிய பின் சுழலின் தன்மை அடையும். பின் இதை துரைத்து அதே வேப்ப மரத்தின் கசப்பான் நிலை உந்து விசியால் இதை கண்டு அஞ்சு ஓடிய நிலைகள் இது நகர்ந்து சென்ற பின் ஒரு விசச்செடியின் உணர்வின் கண்டு அன்று பின் சுழலின் தன்மை அடைந்த பின் இந்த வேம்பின் உணர்வலைகள் அதன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் சென்று ரெண்டர கலந்து விடுகின்றன. ஒன்றுடன் ஒன்று கலக்கப்படும் போது இதுவும் அதர்ம வேதம் தான். ஆனால் இதனுடைய தன்மை ஆன பின் வேம்பின் கசப்பான தன்மையும் குறைகின்றது, ரோஜாப்பின் தன்மை நறுமணமும் மாறுகின்றது, ஒரு விஷத்தன்மையின் அரிப்பின் தன்மை மாறுகின்றது. மூன்றும் சேர்த்து ஒன்றாக இணைந்து இந்த காந்தப்புறன் அறிவாக இணைந்து கொண்ட பின் புவியின் ஈர்ப்புக்குள் வந்துவிட்டால் இது கருவிப்பிழையாக அது உணர்வின் தன்மை அடுத்து மின்னல் தாக்கும் போது உணர்வின் தன்மை கிளந்தணிந்து உணர்வின் ஜீவ துடிப்பாக இயங்குகின்றது. ஓர் உயிர் ஓர் நட்சத்திரத்தின் தன்மை இயக்கப்படும் எதுவோ இதேபோல் எந்த நட்சத்திரத்தின் இயக்கம் இதில் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தின் நிலையில் நாம் பூமியில வரப்படும் எந்த மின்னல் தாக்குகின்றதோ அதன் முழுப்பட்ட தன் இனமானத்தின் இது கவர்ந்து துழித்தெழுந்து அதனின் தன்மை கருவாகி ஒரு வித்தாகின்றது. இன்று வரையிலும் வித்திலிருந்து செடியா செடியிலிருந்து வித்தா என்று இன்னும் மூலப்பொருளை அந்த சாஸ்திரங்கள் காட்டியிருந்தாலும் நாம் காண முடியாத நிலைகள் மறைந்துள்ளது. இதைப்போலதான் தாவர இனங்கள் ஒன்றை ஒன்று விழுங்கிவிடும். இதுக்கு பேர் அதன வேதம். இதைப்போல மனிதனை இதைப்போல மற்ற சொல்களை சொல்லி நம்ம ஆசை ஊட்டி கவர வச்சு உட்கார வச்சு இந்த மந்திரங்களும் நாதங்களையும் சொல்லிக்கலாம்னு இந்த அசியத்தில் சிக்கி விடுகின்றோம். பின் அந்த கோயிலுக்கு போனால் அபிஷேகம் செய்தால் ஆராதனை செய்தால் அதை வந்து ஏதாவது குறைகள் இருந்தால் யாகங்கள் செய்து குறைகளை நிவர்த்தி பண்ணலாம் என்று சொல்லியிருப்பார். ஆக அதன்படி நாம் கோயிலுக்கு போறோம். நம்முடைய கஷ்டங்கள் ஆயிட்டால் அர்ஜுனை உன்னுடைய நட்சத்திரத்துக்கு அர்ஜுனை செய் என்றெல்லாம் சொல்வார். அதன்படி செய்யும் என்று நீ சரணாகரி தத்துவம் என்ற நிலைகள் தெளிவாக சொல்லுகின்றார். எதனை நாம் எழுத்தமோ பதிவு செய்த நிலைகள் அதுவே எண்ணத்தில் நீ அது கிடைக்க வேண்டும் என்று அதுக்குள் அடிபணிந்து விட்டால் அதனின் நிலையாக நீ ஆவாய் என்ற நிலையைதான் சரணாகரி தத்துவம் என்று சொல்லுகிறோம். கோயிலில் போய் நீ உனக்கு என்ன நீ எல்லா வேலையும் செய்ற உன் கஷ்டத்தெல்லாம் அங்கு சொல்லிவிடு, அவன் உன்னை பாதுகாத்துக் கொள்வான். அதுக்காக வேண்டி அவனை பேர் அர்ஜனை செய்துவிடு, அவன் தெளிவாக தெரிந்து கொள்வான் என்று நம்மை இப்படி தவறான நிலைகள் நம் மயக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இது பதிவு செய்து கொண்ட இந்த உணர்வுகள் நம்மிலே வளைந்த பின் இதை நாம் மீண்டும் இது நாம் அதே தெய்வ பக்தியில் நாம் எண்ணி ஏங்கி தெய்வம் செய்யும் என்று நம்பிக்கையில் வருகின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு பக்கம் நீ இன்னது தர்மத்தை செய் அதை உன்னை காத்துக் கொள்வான், பிறருடைய பசி தீரு உன்னை காத்துக் கொள்வான் என்று நன்மையும் சொல்வார்கள். ஆனால் அதே சமயத்தில் பிறர்வனும் வேதனையான உணர்வுகள் சொல்லதை கேட்டு உணர்ந்து இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்தால் அந்த வேதனையான உணர்வு அதர்ண வேதம் இதை விழுங்கி விடுகின்றது. இப்படி நமக்குள் நோயாக வந்தால் இதை யாக வேள்விகளை செய்து நீ அதே உணர்வின் மந்திரத்தால் சொல்லி நிவர்த்தியாக்கிக் கொள் என்ற நிலைகள் இப்படி பல பிரிவுகளை உள்பிரிவுகளை காட்டி பல நிலைகளை செய்துவிட்டார். ஆனால் நமக்குள் பதிவு செய்த இந்த நிலையை நாம் அதே தெய்வத்தின் மேல் வசியமான பின் நாம் இறந்து விட்டார். இந்த தெய்வத்துக்காக என்னென்ன செயல்களை செய்து யாக வேலுகளை மந்திரங்களை சொன்னார்களோ அதே மந்திரத்தை நீங்கள் சொன்னா போறோம். எந்த தெய்வத்தின் மேல் பற்றுக்கொண்டு நாம் பதிவு செய்து கொண்டு அதுக்கு அபிஷேகம் ஆராதனையை சதா அந்த வேதனை வரும்போது உன்னிடமே என்னை அழைத்து செல்வென்றால் மற்றவர்கள் சொல்வார்கள். இதை நாம் பார்க்கலாம். இவ்வாறு வந்த பின் இதே மந்திரத்தை சொன்னால் கைவல்யம் நாம் எந்த தெய்வத்தின் மேல் பற்றுக்கொண்டு இது செய்யும் என்று அதன்வரை தர்மமும் ஏகியும் செய்திருந்தால் இதே மந்திரத்தை சொன்னால் இதே அதர்ம வேதப்படி நாம் திருப்பி சொன்னால் எதை பாய்ச்சினோனோ அதை நாம் மீனுக்கு எப்படி தூண்டிலே எறை போட்டு மீனை பிடிக்கின்றோமோ இதை போல வசியமான நிலைகள் கேட்டறிந்த பின் அதன் பக்தியிலே சென்றால் நாம் இறந்த பின் அதை மீண்டும் எடுத்தால் கைவல்யம். அதை எடுத்துக்கொண்ட உணர்வின் ஏவல் அப்புறம் அதே திருப்பி இந்த இடத்தில் தான் குறிவைத்து பாய்ச்ச வேண்டும் என்றால் ஏவல் என்ற நிலைகள் ஒன்னு வசியம் அடுத்து கைவல்யம் அடுத்து ஏவல். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் அரசுகளால் பிரிக்கப்பட்டு அவனிடம் வாழும் போது அவன் காட்டிய நிலைகளும் அவன் காட்டிய தெய்வமும் அவன் காட்டிய கடவுளும் இதுதான். ஆக எதனின் உணர்வு அவன் பதிவு செய்கின்றானோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிம்பது கடவுளாக உள் நின்று அதவை இயக்குகின்றது. அதனின் நிலைகள் கொண்டு நாம் வசியமாகி அதனின் நிலைகள் அடிமையானத்தின் கைவல்யப்படுத்திக் கொள்கின்றன. இதை போன்றுதான் என்றும் சுகபோகமாக ஆண்டவன் தூதுவன் என்று இன்றைய நிலைகள் இருக்கின்றது. இன்றைய எடுத்துக்கொண்டால் நம் தெருவிலே போக்கிரி இருந்தால் அவனின் நிலைகள் கொண்டு நல்ல உள்ளங்கள் கொண்டு அஞ்சு இதே போக்கிரி தன்மை அறப்படும் போது அவன் இதே போல போக்கிரித்தனத்தில் மிஞ்சியவன்தான் அரசன். மற்றவர்கள் அடிமையாக்கி இந்த உணர்வின் தன்மை கொண்டு மற்றவன் நல்லதை தெரிந்தாலும் இவனுக்குள் கைவல்யப்படுத்திக் கொண்டு இவன் சொன்னபடி கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவன் அழித்து விடுவான். ஆக அரசனுக்கு ஒத்தி ஊதிய நிலைகள் கொண்டுதான் மதங்களும் இனங்களும் பிரிக்கப்பட்டது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஞ்ஞான அறிவு பெற்றவர்கள் அணுவின் ஆக்கத்தையும் அணுவின் இயக்கத்தையும் அணுவின் நிலைகளையும் இன்று இத்தனை நாளுக்கு இத்தனை நிமிஷத்தில் இன்று அந்த ராக்கெட் கோளிலே ஒழுகும் என்று விஞ்ஞான அறிவார். கால்குலேட்டர், அதாவது முதலே கால்குலேட்டரா வந்தது, அதை வந்து கம்ப்யூட்டர் ஒரு உணர்வு நலை எதிர்மறை கொண்டு மோதி அதன் உணர்வு நலைகளை இன்று ஒளிகொண்டு அதை அறிந்து அதனுடைய வேக துடிப்பும் அது போகும் திசையும் இந்த சுழலும் வேகத்தையும் ஒரு நொடிக்குள் இந்த கம்ப்யூட்டர் அவன் அறிகின்றான். இதை போலதான் அன்று மெய்ஞானி தனக்குள் இருக்கும் உணர்வின் எண்ணத்தை ஊடுருவி அங்கிருக்கும் உணர்வின் அலைகளை கண்டுணர்ந்து இதுதான் என்ன செயல் என்றும் அதை தனக்கும் நமக்குள் அவனுக்குள் அறிந்து இந்த உணர்வின் அலைகளாக வெளியிட்டான் அன்று மெய்ஞானி. அவன் அகசியன்.